2015 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத தென்றலில்
குசேலரும் நானும் லட்சுமி சங்கர் அவர்கள் நார்க்ராஸ் ஜார்ஜியாவிலிருந்து எழுதியுள்ளது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். நான் பிறந்து வளர்ந்த ஊரில் ஒரு சுரங்கம் இருந்தது. சுரங்கத்திலிருந்து நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டது. நிலக்கரி வேறு பொருட்கள் தயாரிக்க உபயோகிக்கப்பட்டது. இந்த ஊரில் தடுக்கி விழுந்தால் என்ஜினியர் மேல்தான் விழ வேண்டும் என்று பேசிக் கொண்டார்கள். நிறைய என்ஜினியர்கள் சுரங்க நுணுக்கங்கள் கற்றுவர ஆஸ்திரேலியாவுக்கும் ஜெர்மனிக்கும் அனுப்பப்பட்டனர். ஆனால் என்னப்பா என்ஜினியர் அல்ல, சாதாரண எழுத்தர். அவரவர் வேலைக்கேற்ப வீடு. நாங்கள் ஒரு சிறிய சௌகரியமான வீட்டில் குடியிருந்தோம். என்ஜினியர் மகளும் சரி, எழுத்தர் மகளும் சரி, அந்த காலத்தில் அந்த ஊரில் இருந்த ஒரே பள்ளியில்தான் படிக்க வேண்டி இருந்தது. நாங்கள் சில பேர் பள்ளிக்கு ஒன்றாக நடந்து போவோம் வருவோம். ஒரு நாள் திடீரென சுகுணா சொன்னாள், என் அப்பா அடுத்த வாரம் ஜெர்மனிக்கு போறா. நாங்கள்லாம் மெட்ராஸ் போய் அப்பாவை பிளேன் ஏற்றி விட போறோம். நாங்கள் எல்லோரும் சுகுணாவை ஆச்சரியமாக பார்த்தோம். எங்கள் குழுவில் சுகுணாவின் மதிப்பு ஜிவ்வென்று உயர்ந்து விட்டது. நான் வீட்டிற்குள் நுழைந்ததும் அம்மாவிடம் விஷயத்தை சொன்னேன். அப்பா எப்பவாவது ஜெர்மனி போவாரா என்றேன். உங்க அப்பா என்ன என்ஜினியரா, ஜெர்மனிக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் போறதுக்கு பம்பாய் கல்கத்தான்னு நமக்கு சொந்தக்காராலும் இல்லை. சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயே காலடி எடுத்து வச்சது இல்லை. சரி, இங்கே இருக்கிற வாடாத்துக்கு போலாம்னா இல்லைன்னு போனா ஈச்சம்பாயை கட்டிட்டு வர தினசாயிருக்கு. போடி போ என்றாள் அம்மா. அண்ணாவின் அறைக்கு சென்று அவனிடம் ஜெர்மனி எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். அவன் ஒரு கிழிந்த அட்லஸை எடுத்துக்கொண்டு வந்து இதுதான் ஜெர்மனி என்று சுட்டி காட்டினான். நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன். சுகுணா அப்பா ஜெர்மனி போய் சேர்ந்தார். வார வாரம் அவரிடமிருந்து லெட்டர் வருவதாகவும் அது வாசனையாய் இருப்பதாகவும் சுகுணா சொன்னாள். உங்க அப்பா போடுற லெட்டர் வாசனையா இருக்கும்னு சொன்னியே, அது என்ன வாசனை? மல்லிப்பூ வாசனையா, ரோஜா பூ வாசனையா? சுகுணாவை கேட்டேன். அது ஸ்ட்ராபெரி வாசனைன்னு அம்மா சொன்னா என்றாள். எங்கள் வீட்டிற்கு முக்காலே மூணு வீசம் தபால் கார்டு தான் வரும். எப்பொழுதாவது இன்லண்ட் கவர் வரும். இன்லண்ட் கவர் வந்த நாட்களில் அம்மா கோபமா இருப்பாள். அப்பாவிடம் உங்க தங்க தடிச்சு பணம் கேட்பது ஓயவே ஓயாதா என்று கத்துவாள். எனக்கு ஸ்ட்ராபெரி என்றால் என்னவென்றே தெரியாது. அந்த வாசனை எப்படி இருக்கும்? தாங்க முடியாத ஆவல் ஏற்பட்டது. எனக்கு ஒரு லெட்டரை கொண்டு வந்து காமிடி என்றேன் சுகுணாவிடம். நடக்கவே நடக்காது. அம்மா லெட்டரை படிச்சுட்டு பீரோல வச்சு பூட்டிடுவா. அண்ணாவிடம் விஷயத்தை சொல்லி கேட்டேன். ஜெர்மனியிலிருந்து வரும் எல்லா லெட்டர்களுமே ஸ்ட்ராபெரி வாசனை அடிக்குமா என்று. பொடி பைத்தியம், எல்லாம் வெறும் காகிதம்தான். சுகுணா அப்பா லெட்டர் மேல ஸ்ட்ராபெரி சென்ட் ஸ்ப்ரே பண்ணுவாராயிருக்கும் என்றான். அப்பா வீட்டில் இருக்கும் நேரம் எல்லாம் லைப்ரரி புத்தகத்தில் ஆழ்ந்திருப்பார். நான் அண்ணாவிடம் பேசுவதை கவனித்து விட்டார் போல் இருக்கிறது. என்னை லைப்ரரிக்கு அழைத்து போய் என்சைக்ளோபீடியாவை தேடி எடுத்து ஸ்ட்ராபெரி பழப்படத்தை காண்பித்தார். ஜென்ம சாபல்யம் அடைந்தது போல் இருந்தது. ஆனாலும் பழவாசனை எப்படி இருக்கும் யோசித்தேன். தீபாவளிக்கு முதல் வாரம் சுகுணாவின் அப்பா ஜெர்மனியிலிருந்து திரும்பி விட்டார். எங்கள் பள்ளியில் தீபாவளிக்கு அடுத்த நாள் மட்டும் யூனிஃபார்ம் போட்டுக்கொள்ள தேவையில்லை. தீபாவளிக்கு வாங்கியதை போட்டுக்கொண்டு போகலாம். அன்று எல்லோரும் ஸ்கூலில் சந்தோஷமாய் இருந்தோம். சாயந்தரம் வழக்கம் போல நாங்கள் 5-6 பேர் சேர்ந்து வீடு திரும்பி கொண்டிருந்தோம். சுகுணாவின் வீடு தான் முதலில் வரும். சுகுணாவின் பாட்டி வாசலில் ஈசி சேரில் சாய்ந்திருந்தார். எங்களை பார்த்தவுடன், உங்க வாங்கோழி குட்டிகளா என்றார். நாங்கள் அவர் அருகில் போனோம். என் அம்மா பார்வதி தான் என் பாவாடை சட்டையை தைத்திருந்தார். பார்வதி என்னைக்குமே நன்னா தப்ப, நன்னா தான் இருக்கு உன் ட்ரெஸ்ஸு. உனக்கு ஒன்று தெரியுமோ, சுகுணாவோட பாவாடை சட்டை நைலான் நூல்னால தைச்சது. அவ அப்பா அதான் என் புள்ள ஜெர்மனிலேருந்து நூல் கண்டு கொண்டு வந்தான். துணி கிழிஞ்சா கூட நூல் இத்தே போகாதாம். இதுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. வரோ மாமி என்று சொல்லிவிட்டு நகர்ந்தோம். வீட்டிற்கு வந்தவுடன் அம்மா கேட்டாள், யாராவது உன் ட்ரெஸ் பத்தி ஏதாவது சொன்னாளா? சுகுணாவோட பாட்டி தான் சொன்னா, உன் ட்ரெஸ் நன்னா இருக்கு பார்வதி, என்னைக்குமே நன்னா தப்பான்னு. அம்மாவின் முகம் மந்தகாசமாய் இருந்தது. நான் அத்துடன் நிறுத்தி கொண்டிருக்க வேண்டும். அந்த பாட்டி சொன்னா சுகுணாவோட பாவாடை சட்டையெல்லாம் ஜெர்மனிலேந்து வந்த நைலான் நூனால தச்சதான். நூலிட்டே போகாதான். எல்லா குழுவினையால் அம்மாவிடம் இயல்பாகவே ஒரு சிறுசிழிப்பு தன்மை இருந்தது. யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு அந்த பாட்டிக்கு வியவஸ்தை கிடையாது. புள்ள பெருமை பாடினாலே குழந்தைகளுக்கு இக்குனி பட்சணம் கொடுக்க மனசு வரலே போல் இருக்கு. புரிந்து தள்ளினாள். நான் விட்டால் போதும் சாமி என்று உள்ளே நழுவினேன். தீபாவளி முடிந்து ஒரு மாதம் இருக்கும். சுகுணாவும் நானும் வகுப்பில் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்ந்து கொள்வோம். தன் பென்சில் பாக்ஸலை திறந்து ஒரு புது ரப்பரை காண்பித்தாள். இதை மூந்து பாரு, ஜம்முனு வாசனை வர்றது. நான் முகர்ந்து பார்த்தேன். ஒரு இனிய நறுமணம் கமழ்ந்தது. இன்னைக்கு என் பிறந்த நாள்னு அப்பா கொடுத்தார். எதையாவது அழிச்சா அந்த இடம் கருப்பாவே ஆறதில்ல. ஜென்மனில வாங்கினாரா? அழித்தம் காண்பித்தாள். நிசமாகவே பேப்பர் அழித்த இடத்தில் கருப்பாக ஆகவில்லை. இதை போன்ற ஒரு ரப்பர் இருந்தால் எப்படி இருக்கும்? என் மனம் ஏங்கியது. அப்பொழுது திடீரென்று ஹிந்தி பண்டிட் ராமச்சந்திரன் வகுப்பில் நுழைந்தார். இப்பொழுது உங்களுக்கு கணக்கு பீரியட். ஆனால் கணக்கு வாத்தியார் மார்டின் உடம்பு சரியில்லாததால் வீட்டிற்கு போய்விட்டார். நான் தான் வகுப்பு எடுக்க போகிறேன் என்றார். நாங்கள் எல்லோரும் அவரை பார்த்தோம். இவர் என்ன சொல்லி தருவார் என்று யோசித்தேன். அவர் கடகடவென்று சிரித்துவிட்டு, எனக்கும் கணக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் உங்களுக்கெல்லாம் ஒரு கதை சொல்ல போகிறேன் என்றார். எங்களுக்கெல்லாம் படுகுஷியாகி விட்டது. அவர் சொன்னது குசேலர் கதை. குசேலர் ஒரு பிடி அவளை எடுத்துக்கொண்டு தன் நண்பர் கிருஷ்ணனை போய் பார்த்ததையும், கிருஷ்ணர் மனமகிழ்ந்து குசேலரின் வீட்டில் பரிசுகளை சுரிந்ததையும் சுவாரஸ்யமாக சொன்னார். அன்று சாயந்தரம் வீட்டுக்கு போனதும் அம்மா வெளியில் கிளம்ப தயாராயிருப்பதை பார்த்தேன். என்னையும் அண்ணாவையும் கூப்பிட்டாள். டேய் வரதோ, அப்பா எப்போ ஆபீஸ்லேருந்து வருவார்னு தெரியாது. கோடியாத்து காந்திமதி மாமிக்கு உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு. நீ குழந்தைய, அதாவது என்னை, ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. நான் மாமிய பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். அண்ணா படிக்கிறேன் பேர் வழி என்று ரேடியோவில் கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டுக்கொண்டிருந்தான். நான் ஒரு ஸ்டூலில் ஏறி அவள் டப்பாவை திறந்து ஒரு பிடி அவளை எடுத்து ஒரு காகிதத்தில் கட்டி கொண்டேன். சுவாமி அலமாரி அருகில் போனேன். அதில் ஒரு தஞ்சாவூர் கிருஷ்ணன் படம் மாட்டப்பட்டிருந்தது. அவளை படத்தின் முன் வைத்தேன். கிருஷ்ணர் தொட்டிலை விட்டு எழுந்து வந்து அவளை சாப்பிட்டு விட்டு என் புத்தக பையில் சென்டட் நைலான் ரப்பர்களை சொரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். 5 நிமிடம் கழித்து புத்தக பையை திறந்து பார்த்தேன். அதில் ஒரு சென்டட் ரப்பர் கூட இல்லை. திடீரென்று ஒரு யோசனை வந்தது. பக்கத்து தெருவில் ஜானகி மாமி வீடு இருந்தது. மாமிக்கு பாவம் குழந்தைகள் கிடையாது. மாமி வீட்டு வாசலில் உட்கார்ந்திருக்கும் போது அந்த வழியாக நடந்து போனால் ஆசையாக கூப்பிட்டு பேசுவார். கல்கண்டு, திராட்சை, பேரி மிட்டாய் இப்படி ஏதாவது கொடுப்பார். அம்மா தான் வீட்டுக்கு வந்தவுடன் முணுகுவாள். மலடிக்கு ஆனாலும் கொல்லி கண் குழந்தைகளை முழுங்கிடுறாப்புல முழிச்சு முழிச்சு பார்க்கறா. ஜானகி மாமி வீட்டில் ஒவ்வொரு வருடமும் கோகுலாஷ்டமி சமயத்தில் கிருஷ்ண பஜனை நடக்கும். நாங்கள் எல்லோரும் போவோம். மாமி சந்தான கோபாலன் விக்கிரகத்தை மடியில் எடுத்து வைத்துக் கொண்டு உருகி பாடுவார். இந்த முறை மாமியின் அப்பா பஜனைக்கு நடுவில் எழுந்து நின்று ஏதோ சத்தம் போட்டார். எல்லோரும் அவருக்கு சாமி வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அவர் எதிரே கற்பூர ஆரத்தி எடுத்தார்கள். விழுந்து நமஸ்காரம் பண்ணினார்கள். என் பிள்ளைகளுக்கு எப்பொழுது வேலை கிடைக்கும், என் மகளுக்கு எப்பொழுது திருமணமாகும், இந்த மாதிரி கேள்விகள் கேட்டார்கள். அவரும் ஏதேதோ பதில் சொன்னார். இந்த அவல் பிடியை அவரிடம் கொடுத்து நைலான் சென்டட் ரப்பர் கேட்கலாம் என்று நினைத்தேன். அண்ணா இருந்த இடத்துக்கு போனேன். நான் கிரிக்கெட் காமெட்ரி கேட்டிருந்தேன். அம்மா கிட்ட வத்தி வைக்காத. நான் சொல்லல. ஆனா என்னை இப்ப சுகுணாவாத்துக்கு போக விடணும். கணக்கு ஹோம்ஒர்க் என்னன்னு எழுதிக்கலனா, அது என்னன்னு கேட்கணும். சரி, போயிட்டு சீக்கிரமா வந்துடும். அவல் பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு ஜானகி மாமி வீட்டுக்கு விரைந்தேன். வாசல் கதவை தட்டினேன். மாமியின் அப்பா தான் கதவை திறந்தார். யார்மா குழந்தே, என்ன வேணும்? ஜானகி வெளியில போயிருக்காளே. நான் அவர் காலில் விழுந்து நமஸ்கரித்தேன். அவள் பொட்டலத்தை அவர் கையில் திணித்தேன். நீங்கள் சுவாமி தானே? எனக்கு ஒரு ஜெர்மன் சென்டர் நைலான் ரப்பர் வேணும். அவருக்கு முதலில் ஒன்றுமே புரியவில்லை. நான் திக்கித்திணறி விஷயத்தை சொல்லி முடித்தேன். முதலில் கடகடவென்று சிரித்த அவர் பின்னர் உணர்ச்சி வசப்பட்டார்.
குழந்தே, நான் கிருஷ்ண பரமாத்மாலாம் இல்லம்மா. என்கிட்ட ஜெர்மன் ரப்பர் கிடையாது. ஆனால் நான் பஜனை பாட்டு புதுசு புதுசாக எழுதிருச்ச அடித்து திருத்தி எழுத வேண்டியிருக்குன்னு மெட்ராஸ்லேருந்து என் பொண்ணு சென்டட் ரப்பர் 2-3 வாங்கிட்டு வந்தா. ஒன்று நீ வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு அலமாரியை திறந்து ஒரு ரப்பரை எடுத்து என் கையில் திணித்தார். ஜெகத்பிரபோ என்று வாய்விட்டு சொன்னார். நான் மறுபடியும் அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ஓடி வந்தேன். ரப்பரை யாரிடமும் காண்பிக்கவில்லை. யாரிடமாவது எதையாவது வாங்கி கொண்டால் அம்மா அடிப்பாள், நீ என்ன பிச்சைக்காரியா என்று பயவாள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் குசேலர், ஜானகி மாமியின் அப்பாதான் கிருஷ்ணர். சம்பவம் நடந்து 50 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. அந்த ரப்பர் இப்பொழுதும் என்னிடம் இருக்கிறது. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.